الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم دائما إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. واتقوا الله ربكم سرا وعلانيا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் உயரிய பெயர்நாமத்தை கூறிய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் சாமி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கையை வரலாறை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமை சஹாபாக்கள், சாபுங்கள், சபோ சாபியங்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், மூமின்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய மாளிகையிலே, அல்லாஹுடைய வீட்டிலே நேர காலத்துல வந்திருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, படைத்த ரப்பை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு மடியை நிரப்பும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளைக்கு வைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த உலகத்திலே ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். அந்த வாழ்விலே எல்லா துறைகளும் எங்களுக்கு தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு மனிதனால் சொல்ல முடியாது, இஸ்லாம் எனக்கு இந்த துறையிலே வழிகாட்டவில்லை என்று யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு இஸ்லாம் எல்லா துறைகளிலும் தெளிவான வழிகாட்டலை எங்களுக்கு தந்திருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய ஃபுத்பாவிலே நாம் பார்க்க இருப்பது வீதி விபத்துக்களை தடுப்பதில் சாரதிகளின் பங்களிப்பும், அதே போன்று எங்களுடைய பிரயாணங்களை நன்மைகள் நிறைந்த பயணமாக அமைத்துக் கொள்வது எப்படி போன்ற விஷயத்தையும் சுருக்கமாக இன்றைய ஃபுத்பாவிலே நாம் பார்ப்போம். அல்லாஹ்வை நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, வயோதிபர்களே, பிரயாணம் என்று சொல்லுகின்ற போது இஸ்லாம் அதிலே தெளிவான வழிகாட்டலை எங்களுக்கு தந்திருக்கிறது. நாம் எங்களுடைய வாழ்விலே அநேகமான வாழ்க்கையை எங்களுடைய குடும்ப வாழ்வோடு, கணவன் மனைவியாக, அதே போன்று பெற்றார் பிள்ளைகளாக, உறவினர்களாக சேர்ந்து வாழ்ந்திருக்கிறோம். இதர சில காலங்களை நாங்கள் பிரயாணத்திலே கழிக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை நாம் புரட்டி பார்ப்போம் என்றால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலங்களிலே தங்களுடைய மனைவிமாருக்கும், தங்களுடைய பிள்ளைகளுக்கும், தங்களுடைய உறவுகளுக்கும் கால நேரத்தை கொடுத்ததை போன்று இதர இன்னும் ஒரு பகுதியை பிரயாணத்திலே கழித்திருக்கிறார்கள், பயணங்களிலே கழித்திருக்கிறார்கள். சில பயணங்கள் ஒரு நாள், இரண்டு நாள், இன்னும் சில பயணங்கள் வார கணக்கிலே, இன்னும் சில பயணங்கள் மாத கணக்கிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இடத்தை விட்டு நகர்ந்திருக்கிறார்கள். அது உறவினர்கள் சந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம், கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கலாம், அல்லது வியாபார விஷயமாக இருக்கலாம். இப்படி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்விலே நிறைய காலங்களை குடும்பத்தோடு கழித்ததை போன்று இன்னும் சில பகுதிகளை பிரயாணங்களிலே, யுத்த காலங்களிலே, நீண்ட நீண்ட பயணங்களை சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழித்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான தெளிவான வழிகாட்டலை தந்திருக்கிறார். பிரயாணம் என்று சொல்கின்ற போது அதை நாங்கள் இரண்டு வகையிலே நோக்க முடிகிறது. பிரயாணம் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது அந்த பிரயாணம் இரண்டு வகையிலே நாம் நோக்கலாம். அதாவது சிறிய பிரயாணம், பெரிய பிரயாணம் என்றும், அதை இன்னொரு வார்த்தையை நாம் சொல்வதானால் உள்நாட்டு பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் என்றும், அதே போன்று சின்ன பிரயாணங்கள் என்றும் இந்த பிரயாணங்களை வகைப்படுத்தலாம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் செய்யக்கூடிய மக்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வும் நிறைய சலுகைகளை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஒரு மனிதன் பிரயாணத்தை மேற்கொள்கின்றானா, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சலுகையிலே ஒன்று, எங்களை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய பரவான தொழுகை இருக்கிறதே, இந்த தொழுகையை சுருக்கி சொல்ல முடியும், சேர்த்து சொல்ல முடியும். பரவான நோம்பு இருக்கிறதே, எங்களை அடையாளப்படுத்தக்கூடிய பரவான ஒரு கடமை இருக்கிறதே, இந்த கடமையை எங்களால் அல்லாஹ் செய்ய முடியும், இந்த நோம்பை எங்களால் அல்லாஹ் செய்ய முடியும். ஆளுமாக்கப்பட்ட பிரயாணத்துக்காக வேண்டி நாங்கள் பயணம் மேற்கொண்டால், ஆளுமான பயணமாக எங்களுடைய பயணம் அமைந்திருந்தால் அந்த நோன்பை அல்லாஹ் செய்யலாம். இதெல்லாம் ஆளுமாக்கப்பட்ட பிரயாணங்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற சலுகைகள். இதற்கு மாற்றமாக ஒரு மனிதன் பாவத்துக்காக வேண்டி பிரயாணம் செய்கிறான் என்றால், பாவத்துக்காக தன்னுடைய பயணத்தை அமைத்துக் கொள்கிறான் என்றால், சரிய மார்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் அப்படியே கலட்டுகிறது. தொழுகை அவர் சுருக்கி சொல்ல முடியாது, நோம்பை அவரால் அல்லாஹ் செய்ய முடியாது. சிலர்கள் பாவத்துக்காக வேண்டி பிரயாணம் செய்வார்கள், சிலர்கள் பிரயாணத்திலேயே பாவம் செய்வார்கள். இது இரண்டும் வெவ்வேறு அவர் பேசக்கூடிய தலைப்புகள். கண்ணியமாக தேவைக்காவணி சில இடங்களை கொடுத்து செல்கிறேன். ஆரம்ப பகுதியை நாம் சுருக்கமாக பார்ப்போம். பிரயாணம் என்று சொல்கின்ற போது வீட்டிலே ஒருவரை நாங்கள் வழி அனுப்புகின்ற போது சிரித்து சிரித்து முசஹாபா செய்து செய்து அனுப்புகின்றோம். அவர் பிரயாணத்தை முடித்துட்டு வருவதற்கிடையிலே நாம் கண்ணீர் விட்டு அழுகிறோம். அழகாக எங்களோடு பேசி சென்றவர், எங்களோடு சலாம் கொடுத்து சென்றவர் அந்தியாகின்ற போது ஜனாதாவாக வீட்டுக்கு வருகிறார். சிலர்களுடைய அடையாளம் தென்படாத அளவுக்கு அவர்களுடைய ஜனாதாக்கள் வீட்டை வந்து சேர்கிறார். காலையிலே சிரித்தோம், மாலையிலே அழுகிறோம். எங்களுக்கு பிரயாணத்திலே ஒரு முடிவு கிடைத்து விட்டது. கண்ணியமானவர்கள், இப்படிப்பட்ட பிரயாணங்களிலே எங்களுக்கு ஒரு முடிவு வந்து விட்டால், அல்லாஹ்வுடைய கலாக்கதிரிலே நாங்கள் பிரயாணத்துக்கான் மௌத்தாகுவோம் என்று எழுதப்பட்டு விட்டார். எங்களுடைய பிரயாணம் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நானும் நீங்கள் யோசிக்கிறது. அதனால் இன்று வீதி விபத்துக்கள் அதிகமாக இடம்பெற்று வருகின்றன. சென்ற வருடம் தான் நான் நினைக்கிறேன் அதிகமான வீதி விபத்துக்கள் இலங்கை வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றன. எந்த அளவென்றால், சாரதிகள் செய்யக்கூடிய அந்த சிறு தவறுகளினால் 3-4 அப்பாவி உயிர்கள் கொல்லப்படும். அடையாளம் தெரியாத அளவுக்கு இரத்த கரைகளால் நனைந்திருக்க, சம்பாத்தியத்துக்காக வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் அந்த பணத்தோடு அந்த பொருளோடு வீட்டை வந்து அடைய முடியவில்லை, ஜனாதாவாக வீட்டுக்கு வந்து செல்கிறார்கள். ஏர்போர்ட்டிலிருந்து கிளியராகிவிட்டேன் வாப்பா, இன்னும் 3 மணிக்கு வீட்டுக்கு வந்து விடுவேன் வாப்பா, மகனே வந்து விடுவேன் என்று சொன்ன வாப்பா, சொந்த மகன் வீட்டுக்கு வந்து சேரவில்லை. வாப்பா இடத்துல சொல்லுகிறார், வருகிறேன் வாப்பா. பிள்ளையிடத்திலே சொல்கிறார், வருகிறேன் வா, வருகிறேன் மகன் என்று. ஆனால் அவரால் வந்து கொள்ள கிடைக்கவில்லை, ஜனாதாவா வந்து சொல்கிறார். கண்ணியமானவர்களே, எனவே இப்படியான பயணங்களில் எங்களுக்கு முடிவுகள் கிடைத்துவிட்டால், நானும் நீங்களும் அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய பயணமாக எங்களுடைய பயணம் அமைந்திருக்கிறதா என்பதற்காக வேண்டித்தான் இப்படியான ஒரு தலைப்பு. அன்பானவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திலே எல்லா துறைகளிலும் இஸ்லாம் தெளிவான வழிகாட்டில் தந்திருக்கிறது. அந்த வகையிலே ஒரு சாரதி அவர்
ஒரு பாக்கிய பெற்றவன். சாரதி ஒரு அமானிலத்தை பொறுப்பேற்றவன்.
வாகனத்தை செலுத்தக்கூடிய ஒரு திருவிழாக இருக்கலாம், அல்லது வாகனமாக இருக்கலாம், அல்லது பஸ்ஸாக இருக்கலாம், செலுத்தக்கூடிய அந்த சாரதி இருக்கிறாரே, அவர் ஒரு மிக முக்கியமான பொறுப்பு தான். மக்களுடைய ஒரு பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் இரண்டு வகையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். முதலாவது, அவர் அழகாக டிரைவ் செய்கிறார், அழகாக வாகனத்தை செலுத்துகிறார். அடிப்படையிலே மக்கள் அவரை விரும்பி அவரோடு பயணம் செய்வதற்கு முடிவெடுத்திருக்கிறார். இரண்டாவது, அவர் ஒரு நல்லவர், கெட்ட குணம் இல்லாதவர், கெட்ட வார்த்தை பேச மாட்டார், அவர் மிருதுவானவர். எம்முடைய பிரயாணத்திலே கொஞ்சம் முன்னப்பின் ஆனாலும், கொஞ்சம் தொடங்கினாலும் அவர் பொறுத்துக் கொள்வார், அவர் ஒரு பொறுமைசாலி என்று. இரண்டாவது, அவரை நாங்கள் தகைமைப்படுத்தித்தான் ஒரு பிரதிநிதியாக இருக்கிறோம். எனவே இப்படி தெரிவு செய்யப்பட்ட சாரதிகள் பிரயாணத்தை மேற்கொள்ளுகின்ற போது அவர்கள் யோசிக்க வேண்டும், தான் ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டார், எனக்கு பின்னால் என்னுடைய உயிர் மாத்திரமல்ல, ஒரு திருவில் ஓட்டுநராக இருந்தால் 3-4 உயிர்களோடு நான் செல்கிறேன், ஒரு வாகன ஓட்டுநராக இருந்தால் நான் 15-20 மக்களை என்னோடு எடுத்துச் செல்கிறேன், அவர் ஒரு பஸ் ஓட்டுநராக இருந்தால், பஸ் சாரதியாக இருந்தால் இன்னொரு 70-80 பேரை நான் எடுத்துச் செல்கிறேன், நான் சறுக்கிவிட்டால் இவர்களுக்கும் ஆபத்து நேர்ந்துவிடும், நான் அநியாயமாக இவர்களையும் அழிவிலே போட்டுவிட்டால் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டி வரும் என்று அந்த சாவது என்ன. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் தெளிவாக சொல்லித் தருகிறது, மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்ض் ஃகஅன்னமா கத்தல அந்நாஸ ஜமீஅன். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அட்டகாசம் புரிகிறான், ஃபஸாது பண்ணுகிறான், அதற்காக ஒருவரை கொலை செய்கிறோம், மார்க்கத்தில் அமர்ந்திருக்கிறது. ஒரு ஆத்மாவை இன்னொருவர் கொண்டிருக்கிறார், ஒரு மனிதர் இன்னொருவர் கொலை செய்திருக்க, அதற்காக இன்னொரு கொலை செய்யலாம். இது இல்லாமல் ஒருவர் கொலை செய்யப்படுவார் என்றார், விபத்துக்களாக இருக்கட்டும், வேறு வகையிலாக இருக்கட்டும், அப்படி கொலை செய்தால் அவர்கள் மனிதர்கள் எல்லோரையும் கொலை செய்ததை போன்று என்று குர்ஆன் சொல்கிறது. நாங்கள் ஒரு மனிதரை தான் கொலை செய்கிறோம், எங்களுடைய விபத்தினால் ஒருவர் தான் இறக்கிறார், ஆனால் இறந்த அந்த வாப்பாவுக்கு பின்னால் பிள்ளைகளுடைய வாழ்வு தங்கியிருக்கிறது, அந்த மனைவியுடைய வாழ்வு தங்கியிருக்கிறது, அவர் பணக்காரராக இருந்தால் அவருக்கு பின்னால் எத்தனையோ பிள்ளைகள் ஓதிக்கொண்டோ படித்துக் கொண்டோ சமூகம் எவ்வளோ பலன்களை அடைந்து கொண்டிருக்கிறது. இப்படியான ஒருவரை நாங்கள் இழக்க செய்துவிட்டால் நாங்கள் மிகப்பெரிய துருப்பாய்த்தார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் தொடர்ந்து செய்கிற உமன் நகையாக ஜமியா, யார் யார் ஒரு மனிதனை வாழ வைக்கிறாரோ அவர் முழு உம்மத்தையும் முழு மனிதர்களையும் வாழ வைத்தவர் போன்று என்று இஸ்லாம் தெளிவாக மனித நேயத்தை கட்டித்தருகிறது. ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையில் ஒரு பிராணியை ஒரு உயிரினத்தை வீணாக கொள்ள முடியாது, ஒரு மரத்துக்கு கூட சேதங்களை இருக்க முடியாது. சொல்லலாம், ஓ அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள், நில தரக்கூடிய மரங்களை வெட்ட வேண்டாம், பழம் தரக்கூடிய மரங்களுக்கு சேதம் ஏற்படுத்த வேண்டாம், ஏனென்றால் அதனால் இன்னும் ஒரு சாரார் வாய் பேச முடியாத மிருகமாக இருக்கட்டும், அதனால் பிரயோஜனம் அடைந்து கொண்டிருக்கிறார். எனவே இது சரியாக சொல்லித் தருகின்ற அழகான ஒரு பாடம். எனவே இஸ்லாமிய சாரதியை பொறுத்த வகையிலே அவர் பிரயாணத்தை மேற்கொள்கின்ற போது முதலாவது கடைபிடிக்க வேண்டிய விடயம், அவர் பிரயாணம் ஆரம்பிக்க முன்னால் சதக்கா கொடுத்துவிட்டு பிரயாண துவாவோடு அவர் வெளிக்காக வேண்டும். சதக்கா கொடுக்க வேண்டும், சதக்கா கொடுத்த பின்னால் அவர் நீயத்து வைக்க வேண்டும், சதக்காவை கொடுக்கிறேன், எனக்கு பின்னால் நிறைய பேர் பிரயாணம் செய்கிறார்கள், இவருக்கு பொறுப்பாக நான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், இவர் எங்கெங்கெல்லாம் செல்கிறார்களோ இவர்களை நான் தான் எடுத்துச் செல்கிறேன், எனவே இந்த பிரயாணத்திலே பாவங்கள் நடந்துவிடக் கூடாது, நன்மைகள் நிறைந்த பிரயாணமாக அந்த பிரயாணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சாரதி நீயத்தை வைத்து துவாவோடு அந்த சாரதி கிளம்ப வேண்டும். சதக்கா கொடுப்பது சாரதி மாத்திரமல்ல, பிரயாணம் போகக்கூடிய எல்லாரும் அவருடைய பிரயாணத்திலே பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், இதற்காக வேண்டி சதக்காக்கள் கொடுத்துவிட்டு பிரயாணம் செய்வது முஸ்தஹபாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் இரண்டு மலக்குகள் எல்லாம் அறக்கிறான், நிறைய மலக்குகள் எல்லாம் அறக்கிறான். விசேஷமாக இரண்டு மலக்குகள் அடியாருக்கு சாட்டப்பட்டு ஒரு மலக்கு அல்லாஹும் ஆசி முன் சிக்கன் கலப்பா அல்லாஹ் யாரெல்லாம் கொடுத்தார்களோ அவர்களுக்கு அதிகமாக கொடு என்று சொல்லி ஒரு மலக்கு துவா செய்கிறார். இன்னும் ஒரு மலக்கு யாரெல்லாம் கொடுக்காமல் தடுத்து பதுக்கி ஒதுக்கி வைத்தார்களோ அவர்களுக்கு அழிவை கூடியாகும். நாங்கள் ஒன்றுமே கொடுக்காமல் ஒரு முசாபிரை கையை நீட்டுகிறார், ஒரு ஏழை கையை நீட்டுகிறார், எங்களால் 10 ரூபாய் கூட நாங்கள் கொடுக்காமல் செல்கிறோம் என்றால் அந்த பிரயாணத்திலே மலக்கூடிய பதுவா, மலக்கூடிய பதுவாவுக்கு ஆளாகிறார். நாங்கள் பிரயாணம் செய்கிறோம் கண்ணியமாக. எனவே இஸ்லாம் சொல்லித் தருகிறது, பிரயாணம் போவதாக இருந்தாலும் நீங்கள் சதக்காவுடைய கொடுத்து விட்டு பிரயாணம் போங்கள், அதுக்கு பாதுகாப்பு மலைக்கு உங்களுக்கு துவா செஞ்சு கொண்டிருப்பார். அன்றைய நாளில் உங்களுக்கு வபாத்து வந்து விட்டால், பிரயாணத்தில் உங்களுக்கு முடிவு வந்து விட்டால், மலக்கு அந்த மலக்குரிய துவா ஓடு அந்த உலகத்தை விட்டு பிரிந்தீர்கள். வாப்பா உமா சொல்லுவாரு, என்னுடைய புள்ள பயணம் போனாரு, ஒரு சதக்காவை செஞ்சுட்டு போனாரு, ஒரு மலக்கூடிய துவா ஓடுதான் என்ன புள்ள இன்றைக்கு இந்த உலகத்தை விட்டு பிரியாணப்பட்டிருக்கிறது. எனவே நான் பயப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன் பிள்ளைக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லி வாப்பா உமா சாகிதாக இருக்க வேண்டும் ஒரு பிள்ளைகளுக்கு. அதே போன்று அதுக்கு ஏற்றால் போல் வாப்பா உமா அந்த உலகத்தில் நடக்க வேண்டும், பெற்றாது நடக்க வேண்டும். இப்படி பக்குவத்தை நாங்கள் வளர்த்திருக்கிறோமா அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே? பிரயாண துவா இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுத்தன மிக முக்கியமான துவா. இந்த பிரயாண துவாவிலே நிறைய விஷயம் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் பிரயாணம் ஆரம்பிக்கின்ற போது அவன் அல்லாஹுவை துதிக்க வேண்டும். கப்பர தலாசன் 3 முறை அவன் தக்பீர் சொல்ல வேண்டும். தக்பீர் சொன்னதுக்கு பின்னால் ஒரு துவா ஓத வேண்டும். சுபஹான அல்லதி சஃபர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வஇன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் اللهم إنا نسألك في صفرنا هذا البر والتقوى ومن الأمل ما ترضى اللهم هون علينا صفرنا هذا واسر عنا بودا اللهم أنت الصاحب في الصفر والخليفة في الأهل يندور من الدعاء لأن الدعاء يقول فلن الدعاء يقول أرسى منه يا الله إنه يقولون بسي بيتي لي بيتي لكرين إذا لك فالك أقول إذن فنيانسل إذن إنجلك ننبن بلغاتي إذن إنجلك பிரயாணத்திலே என்னென்ன எதெல்லாம் அநியாயம் செய்ய முடியுமோ அந்த எல்லாவற்றாலையும் பாதுகாப்பு தருகிறேன். செல்லக்கூடிய பிரயாணத்தை தூரத்தை இலேசாக்கிட்டாயல்லாம். சிலர் சொல்லுவார்கள், இவ்வளவு தூரம் போனோமானா இவ்வளவு நேரத்தில் வந்துட்டோமா, நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் போய் சேர்ந்துட்டோமே என்று சொல்வார்கள். அல்லாஹ் அவருடைய நேரத்திலே பரக்கத் செய்திருக்கிறார். இதைத்தான் செல்லல்லாம் அலைவசன சொன்னார்கள், துவா கேளுங்கள், அல்லாஹ் அவருடைய பிரயாணங்களை இலேசாக்கி தருவார். எனவே இந்த துபாவோடு சாரதிகள் உட்பட பயணிகளும் கிளம்ப வேண்டும். குறிப்பாக நம் சாரதிகளுக்கும் பொதுவாக எல்லாருக்கும் தான் அந்த பிரசங்கத்தை உபதேசமாக சொல்கிறேன். அடுத்த விஷயம் கண்ணியமானவர்களே, சதக்கா கொடுத்து விட்டு பிரயாண துபாவோடு நாங்கள் கிளம்பி விட்டோமா, அல்லாஹ் எங்களுக்கு அந்த பிரயாணத்திலே ஆபத்தை ஏற்படுத்த மாட்டான். அடுத்து அந்த சாரதிகள் கடைபிடிக்க வேண்டிய இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது, நாட்டு சட்டத்தை மதிக்க வேண்டும், அதுக்கு கட்டுப்பட வேண்டும். அரசாங்கத்தால் ஒரு சாரதி பத்திரம் கொடுத்திருப்பார், அவருக்கு எழுத்து பரீட்சை மாத்திரமல்ல செயல்முறை பரீட்சை எல்லாம் செய்ததுக்கு பின்னால் தான் அவருக்கு ஒரு அந்த பத்திரத்தை கொடுத்திருப்பார். அவருக்கு அடையாளம் காட்டுவார்கள், இன்ன விடத்தால் சென்றால் இது வைத்தியசாலை, இன்ன விடத்தால் சென்றால் இது ஒரு பாடசாலை, முன்னால் பாவத்து இருக்கிறது, முன்னால் ஒழுங்கு பாதை இருக்கிறது, முன்னால் சறுக்கு பாதை இருக்கிறது, முன்னால் மக்கள் நடமாடக்கூடிய இடம், முன்னால் குளம் இருக்கிறது என்று பல அடையாளங்களை காட்டி சிறிய பிள்ளைகளை காட்டுவதை போல் அழகான தெளிவான வழிகாட்டலை கொடுத்துத்தான் இந்த அரசாங்கம் ஒரு சான்றிதழை அதே போல் ஒரு அனுமதி பத்திரத்தை கொடுக்கிறது, ஒரு லைசனை கொடுக்கிறது. இதை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த சட்டத்தை மீறக்கூடாது, இந்த சட்டத்துக்கு கட்டுப்படுவோம் என்றுதான் அந்த சாதக பத்திரத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். அதை மீறினால் நாங்கள் அரசாங்கத்தை மீறுகிறோம். அரசாங்கத்தை மீறிவிட்டால் தலைய செல்கிறது, எந்த நாட்டுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடக்கிறோமோ அந்த நாட்டின் சட்டத்தை மீறினால் தலையத்தை விட்டு நாங்கள் நினைக்கிறோம். கண்ணியமானவர்களே, எனவே சில நாடுகளில் சட்டங்கள் சரியத்துக்கு மாற்றமாக இருந்தால் பின்பற்ற விஷயம் இரண்டாம் கருத்து, ஆனால் சரியத்துக்கு உட்பட்ட விஷயங்களை கட்டுப்பட்டே ஆக வேண்டும். ஆகவே கண்ணியமானவர்களே, வேகமாக வாகனத்தை செலுத்தக்கூடாது. பிரயாணம் போகின்ற போது ஒருவரை அமீராக நியமிக்க வேண்டும். அந்த அமீருடைய வேலை என்ன? இன்றைக்கு நிறைய பேர் அமீரை நியமிக்கிறேன். ஒருவர் அமீரா நியமிப்பாங்க, யாரு? நல்லா வர்ண வர்ணமாக சாப்பாடுகள் எடுத்து சமைக்கக்கூடிய ஒருவரைத்தான் என்ன செய்வாங்க, அமீரா நியமிப்பாங்க. இன்னும் சில இடங்கள்ல ரூட் தெரியும் இவருக்கு, இன்னும் இடங்களுக்கு போறதுக்கு வழி தெரியும், அதனால அவர் அமீரா நியமிப்பாங்க. கண்ணியமானவர்களே, அமீரா இஸ்லாம் சொல்லித்தருகிறது எந்த துறையிலா இருந்தாலும் இஸ்லாமிய பார்வையிலேயே அமீராக நீங்க நியமிக்கப்படுமா, நீங்க தலைவராக ஒருவர் ஆக்கணுமா, அவற்றை முதலாவது பார்வை இஸ்லாமிய ஆளுமை. அவர் சொல்லுகிறாரா, அவர் ஒரு சரியத்தை பின்பற்றி நடக்கக்கூடியவரா என்பதை பார்த்து ஒருத்தர் அமீரானிய நீங்க. அந்த அமீர் ரவேலை ரோட்டு காட்ட மட்டும் இல்லை, அந்த அமீர் வேலை சாப்பாடை ஒரு நாள் சமைச்சு நாளைக்கு இன்ன சமையல், நாளைக்கு இன்ன ரோட்டு போட்டு கொடுக்கறது மட்டும் இல்ல, அந்த அமீர் வேலை என்ன தெரியுமா, வாகனத்தை வேகமாக செலுத்தினா வேகமாக செலுத்தாதீங்க, ஆபத்து நேர்ந்துடும், எங்களுக்கு பின்னால ஒரு உயிர் இல்ல, 20-30 உயிரை நாங்க தாங்கி கொண்டு கிடக்கிறோம் என்று சொல்லி அந்த டிரைவரை ஞாபகப்படுத்த. வாகனத்துக்குள்ள செல்லக்கூடியவங்க இருக்கக்கூடியவங்க பலாய் பேசுறாங்களா, மற்றவங்க குறைகளை தேடி தேடி ஆராயிறாங்களா, அமீர் செல்லணும் குறை பேசாதீங்க, அமீர் செல்லணும் குறை பேசாதீங்க, நிக்கிரு செய்யுங்க, நிச்சயம் பார் செய்யுங்க. நாங்க போறது பிரயாணம், நாங்க போறது ஒரு சுற்றுலா. எனவே இது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடிய ஒரு பயணமாக இருக்க வேண்டும். பரவாயில்ல, ஒரு ஆயத்து வருகிறது, யௌம ஐலின் துஹத்திஸ் அஹ்பாரஹா, கியாமத்துடைய நாளையில இந்த பூமி இருக்குதே, இந்த பூமி எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் வெளிப்படுத்தும். அந்த கியாமத்துனால பூமி சொல்லும், ஒரு மனிதன் எனக்கு பேனால் இருந்து இன்ன விடத்திலே தவறு செய்தான், நாங்க நூறலியாக்கு போயிருப்போம், நூறலியா பூமி செல்லும், அல்லாஹ்விடத்திலே இவன் இன்ன விடத்திலே இன்ன தவறு செய்தான், அந்த இடத்துக்கு போய் தஸ்தீவு செய்தால் அந்த பூமி செல்லும், இவன் இந்த விடத்திலே என்னை தஸ்தீவு செய்தான், இன்ன விடத்திலே என்னை ஞாபகப்படுத்தினான். எனவே இவருடைய விடத்திலே கருணை காட்டியா அல்லாஹ், இரக்கம் காட்டியா அல்லான்னு சொல்லி அந்த பூமி எல்லாம் சாட்சி சொல்லும். எனவே நாம் பிரயாணம் போகின்ற போது எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் பயணம் சென்றோமோ எல்லா இடங்களும் எங்களுக்கு நன்மையால் சாட்சி பகர்கின்ற போது அதன் ஊடாக எங்களுடைய பயணங்கள் நன்மைகள் நிறைந்த பிரயாணமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தை அழகா சொல்லி தந்தார்கள். அந்த அமீர் என்ன செய்யணும்? கண்ணியமானவர்களே, கந்தைகள் ஏறுகின்ற போது, மிக பெரிய பெரிய பள்ளங்களை ஏறுகின்ற போது என்ன செய்ய வேண்டும்? அந்த அமீர் சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குன்னா இதா சாயிதுனா கப்பரனா, மலை மேற்கு நிலங்களில் நாங்கள் ஏறுகின்ற போது நாங்கள் தக்பீர் சொல்வோம். மேற்கு நிலங்கள் வருகின்ற போது அமீர் சொல்ல வேண்டும், தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள். மேற்கு நிலங்களில் சில வேளை ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, நாங்கள் அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்திய நிலைமையிலே, அல்லாஹு அக்பர் இறைவானி தெரியும் என்று சொல்ல நிலைமையிலே என்னுடைய உயிர் பிரிந்து விட்டால் அதை விட பெரிய பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும்? எனவே கண்ணியமானவர்களே, இதை அமீர் சொல்ல வேண்டும். நாங்கள் மேற்கு பகுதியெல்லாம் முடித்து இறங்குறோமா, வைதா நகல்னா சப்பகனா, நாங்கள் இறங்கினா ஓடை பள்ளத்தாக்கு போன்ற வளத்தில் இறங்கினால் தப்பீர் சொல்ல வேண்டும். சுபஹான கலிமா, சுபஹான அல்லாஹ் போன்ற விக்கிரகளை சொல்ல வேண்டும். அல்லாஹ் நீ தூய்மையான அல்லாஹ், மிகப்பெரிய ஒரு கண்ணையில ஏசியங்களை இறக்கி இருக்கிறாயா அல்லாஹ், உன்னை விட இந்த உலகத்திலே ஆட்சியாளர் யாரும் இல்லையா அல்லாஹ் என்று அல்லாஹை புகழுகின்ற போது அல்லாஹ் எங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். நாங்கள் ஏறி அந்த கந்தைகள், நாங்கள் ஏறி அந்த இறக்கங்கள், கயாமத்துடைய நாளையிலே அல்லாஹு தாலா பூமி அந்த நன்மையை தீமையை வெளிக்காட்டுகின்ற போது நன்மைகளாக எங்களுக்கு சாட்சி பகரும் என்றால் நிச்சயமாக அந்த தந்தைகளும், நிச்சயமாக அந்த இரக்கர், அந்த இரக்கங்களும் பள்ளங்களும் கயாமத்துடைய நாளையிலே எங்களை சுவர்க்கத்திலே கொண்டு சேர்க்க போதுமானவர். எங்களுடைய பயணங்களில் எத்தனை ஏற்றங்களை நாங்கள் ஏறியிருப்போம், எத்தனை பள்ளங்களில் இறங்கியிருப்போம், ஒரு நாள் அவர் தக்பீர் சொல்லியிருக்கிறோமா? ஒரு நாளாவது நாங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்திருக்கிறோமா? சொல்லி இருப்போமானால் குறைவு. கண்ணியமானவர்களே, இந்த பயணம் போகின்ற போது எதை நாங்கள் முதலாவது பார்ப்பது? நல்ல பாட்டு பீசு கொண்டு வாங்க, நல்ல பாட்டுல கிட் கொண்டு வாங்க. கண்ணியமானவர்களே, இதில் முதன்மைப்படுத்தக்கூடிய விஷயம் நியூசி கேட்டு நிலைமையில் எங்களுக்கு மரணம் வந்துவிட்டால் ஈமான் இல்லை, ஈமான் இல்லாமல் நாங்கள் மரணிக்கிறோம், முனாஃபிக் தனத்தோடு நாங்கள் மரணிக்கிறோம், அல்லாஹ் எங்களுடைய மௌத்தை நல்ல முடிவில்லாமல் ஆக்கிடுவான், நல்லா பாதுகாப்போம் கண்ணியமானவர்கள். பிரயாணம் என்று சொல்லக்கூடியது நன்மையை தேடிக் கொள்வதற்குரிய சாதனமாக அமைத்துக் கொள்ளணும், நாட்டு சட்டத்தை மதிக்கணும். எனவே சாரதிகள் பயணம் செல்லுகின்ற போது அவர்கள் நாட்டு சட்டத்தை கண்டிப்பாக மதிக்க வேண்டும். அந்த அமீர் ஞாபகப்படுத்த வேண்டும், அந்த சாரதி வேகமாக சென்றால் வேகமாக செல்லக்கூடாது, அவசரப்பட்டு எங்கேயாவது முந்த போனால் முந்த வேண்டாம் என்று அந்த அமீர் சொல்ல வேண்டும். சில வேளை அப்படி முந்த போய் எங்களுக்கு ஆபத்து வந்தால் நாங்கள் தேடிக்கொண்ட வினையாகிவிடும். அந்த கொலை செய்யப்பட்ட இறந்து போன எல்லா உயிர்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் ஜவாபு சொல்ல வேண்டி வரும். மஞ்சள் கோடு போட்டிருப்பார் இந்த இடத்தால் மக்கள் அடுத்த பாதைக்கு நகர்வதற்கு ஒதுக்கப்பட்ட இடம் என்பதுதான் அந்த மஞ்சள் கோடு அர்த்தம். மஞ்சள் கோட்டிலே மக்கள் மாறுகின்ற போது நாங்கள் வாகனத்தை செலுத்தினால், செலுத்தி ஒருவர் இறந்து விட்டால் நாங்கள் என்ன செய்கிறோம், ஒருவரை கொலை செய்து விட்டோம். நாட்டு சட்டம் சொல்கிறது, எங்களுடைய லைசன்ஸ் சொல்கிறது, இந்த மஞ்சள் கோடு போட்டிருப்பது மக்கள் மாறுவதற்கு. மக்கள் மாறுகின்ற போது நாங்கள் அதை ஓட்டினோம், வாகனத்தை ஓட்டினோம், இந்த லைசனுக்கு மாறு செய்து விட்டோம். எனவே இந்த லைசனுக்கு மாறு செய்து விட்டோம், ஒரு ஆத்மாவை வீணாக கொலை செய்கிறோம், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் ஜவாபு சொல்ல வேண்டி வரும். இந்த சிலர்கள் சில தவறுகளை செய்து விட்டு ஒளிவார்கள், ஒருவரை முற்றிவிட்டு ஒளிவார்கள், சிலர்களை காயத்தை ஏற்படுத்தி விட்டு ஒளிவார்கள். கண்ணியமானவர்களே, மார்க்கத்திலே நாங்கள் எங்கு ஒளிந்தாலும் அல்லாஹுக்கு முன்னால் ஒரு நாள் நாங்கள் நிற்க போகிறோம். இந்த உலகம் அல்ல எங்களுக்கு உலகம், இது அமல் செய்யக்கூடிய உலகம், இது ஒரு பிரயாணம் செய்யக்கூடிய உலகம். ஒரு பிரயாணி எப்போது உலகத்தில் இருக்கணும், எப்ப மௌத்தாகிறோமோ அதுக்கு பொதுவாக எங்களுக்கு வாழ்வு. இதெல்லாம் வாழ்வு இல்லை, இதெல்லாம் சொற்ப இன்பம், இதெல்லாம் இன்பமே இல்லை. எனவே கண்ணியமானவர்களே, அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கை ஆசிராவுடைய வாழ்க்கை தான். எனவே கண்ணியமானவர்களே, அவசரப்பட்டு முந்தக்கூடாது. அப்படி எங்கேயாவது தவறுகள் நடந்துவிட்டால் அநியாயம் விளைக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அல்லாஹுக்கு முன்னால் நாங்கள் நிச்சயமாக கயாமத்தினால் விசாரிக்கப்படுவோம். அல்லாஹு தஆலா யாருக்கும் நீதி தருகாமல் அநீதம் விளைக்காமல் தீர்ப்பு வழங்கக்கூடியவன். நாங்கள் படித்திருக்கிறோம், ஒரு கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்சை தீண்டினாலும் குத்தினாலும் அதற்குமல்லா கியாமத்தினாலே விசாரணை இருக்கிறது. கொம்பில்லாத இந்த உலகத்திலே கொம்பில்லாத ஆட்டுக்கெல்லாம் கொம்பை கொடுத்து, எந்த ஆடு இந்த உலகத்திலே கொம்பை வைத்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தியதோ அந்த ஆட்டுடைய கொம்பை இழக்க செய்து இந்த உலகத்திலே கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்தல்லா குத்த வைப்பான். கண்ணியம் அதுக்கு பின்னால் அதனுடைய தண்டனையை தீர்த்து வைப்பான், தீர்ப்பை முடித்து வைப்பான். அதற்கு பின்னால் குன் அதையெல்லாம் அப்படியே மண்ணோடு மண்ணாக லாத்தி விடுவான். மிருகங்களுக்கு சுவர்க்கம் நரகம் என்பது இல்லை, அந்த தீர்ப்பை கொடுத்து விட்டு அதை அழித்து விடுவான். மனிதர்களுக்கு தான் சுவர்க்கம் நரகம் என்ற ஒன்று இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, மிருகங்களுக்கு கூட நியாயம் நடக்க வேண்டும், மிருகங்களுக்கு கூட அநியாயம் நடக்க கூடாது என்று சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாம். எனவே ஒரு மிருகத்தை கூட கொல்லக்கூடாது என்றால் மனிதர்களை வீணாக ஒருவர் விபத்திலோ வேறு வழிகளிலோ கொண்டு விட்டால் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எப்படி பதில் சொல்லி தப்ப முடியும்? எனவே கண்ணியமானவர்களின் விஷயத்தை கவனித்து எடுங்கள். அடுத்து இன்னும் நிறைய விபத்துக்கள் நடக்கிறது. அதாவது ரயில் கடவையிலே தடுப்பு போட்டிருப்பார் இந்த விடத்தால் போக வேண்டாம். உண்மையிலே ரயில் வருவதற்கு 2-3 நிமிடம் இருக்கும், சிலர்கள் அந்த இடையால் போட்டு செல்வார். கண்ணியமானவர்களே, இது தடை. இப்படி போய் நாங்கள் இறந்து விட்டால் கொலை, நாங்கள் எங்களை கொலை செய்து கொள்கிறோம், நாங்கள் எங்களை கொலை செய்கிறோம், நஞ்சு குடித்தால் இறக்கிறோம் என்பது எங்களுக்கு தெரியும். உண்மையில் இந்த விளக்கல் போனால் ஆபத்து வரும், சக்கோடு சந்தேகத்தோடு போகிறோம். கண்ணியமானவர்கள், எங்களை நாங்கள் கொண்டு கொள்ளப் போகிறோம். அல்லாஹ்விடத்திலே இந்த மரணம் கேள்விக்குரிய மரணமாக இருக்கும். எனவே தற்கொலை என்ற பட்டியலை நாம் ஆகிவிடக்கூடாது. எனவே நிதானமாக எல்லா விஷயத்திலும் நாங்கள் செயற்பட வேண்டும். அடுத்து வீதி சமிக்கைகள், வீதிகளிலே பல்புகள் போடப்பட்டிருக்கிறது, வீணாக அல்ல. பல கலர்களிலே பல்புகள் போடப்பட்டது, வீணாக அல்ல. அழகு கல்ல, அது சாரதிகளுக்கு அடையாளம் காட்டுவதற்கு. பாதையிலே நடந்து செல்வதற்குரிய அடையாளம் காட்டுவதற்கு. எனவே இவைகளை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அடுத்து பயணம் செய்கின்ற போது சாரதிமார், குறிப்பாக சாரதிமார் மதுபானம் குடித்த நிலைமையிலே, பாவங்கள் செய்த நிலைமையிலே பிரயாணம் செய்வதை முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, யோசனைகளோடு பல சிந்தனைகளோடு பிரயாணம் செய்வதை முழுமையாக விட்டுவிடுங்கள். அடுத்து தூக்கம், இந்த நிலைமையிலும் பிரயாணம் செய்யாது. தூக்கம் வருகிறதா? ஏழுமாக இருந்தால் உதவி சாரதி ஒருவரை பக்கத்திலே வைத்துவிட்டு பிரயாணத்தை மேற்கொள்ளுங்கள். சிறிய பயணமாக இருந்தால் அவசியம் இல்லை, தூர பயணங்களாக இருந்தால், இரண்டு மூன்று நாள் பயணங்களாக இருந்தால் உதவி சாரதி ஒருவரை பக்கத்திலே வைத்திருப்பது மிகவும் ஏற்றமாகும். சில வேளை அந்த சாரதிக்கு தூக்கம் வந்தால் அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பதற்கு, ஓய்வெடுப்பதற்கு அது ஒரு துணையாக இருக்கும். சரியற்றும் அதைத்தான் சொல்லித் தருகிறார். தொழுகையிலே இமாம் சொல்லிக்கிறார், இமாமுக்கு பின்னால் முதலாவது சஃபில் இருக்கக்கூடியவர்கள் இமாமுக்கு ஏதாவது முன்ன பின்ன நடந்தால் அந்த இமாமத்தை தொடரக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். அதனால் மார்க்கத்திலே எப்படி வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அதே போன்று பிரயாணத்திலும் இஸ்லாம் தெளிவான வழிகாட்டில் தந்திருக்கிறது. அடுத்த விஷயம், அதாவது வாகனங்கள் செல்கின்ற போது சவன் கூட்டி, அதிகமான சவன் வைத்து ரேடியோ கேட்பது இதை தவிர்த்து கொள்ளுங்கள். மியூசிக் கேட்பது மொத்தமாக ஹராம், கூடாது. நான் சொல்லுகிறேன், கசிதாவாக இருக்கட்டும், ஹராத்தாக இருக்கட்டும், பயனாக இருக்கட்டும், அதிகமாக சவண்டை போட்டு கேட்காது. அது ஒரு வகையிலே உங்களுக்கு நல்லதாக இருந்தாலும், நீங்க நல்லதைத்தான் கேட்கின்றீர்கள் என்றிருந்தாலும் அது சில வேலை சாரதிக்கு சங்கட செய்யப்படுத்தும். சிலர் அடிக்கக்கூடிய ஹோன் அந்த சமிக்கைகள் விளங்காமல் போகலாம். சில வேளை அவருடைய சிந்தனையை மாற செய்யலாம். சில வேளை அவர் இவருடைய ஹயர் உடைந்து விடுமே, இவர் இனிமேல் எனக்கு பயணம் செல்ல மாட்டாரே என்று சொல்லாமல் இருக்கலாம். சொல்லாமல் இருந்து ஒரு ஆபத்து வந்துவிட்டால் நாங்களும் ஒரு வகையிலே அந்த தப்புகளே உடந்தையாக இருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது சாரதிமார் குறிப்பாக வாகனங்களை செலுத்துகின்ற போது ஹேல்செட்டை அடிக்க நிலைமையிலே பயணம் செய்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இதுவும் பயங்கரமான சரி, ஹேல்செட் காட்ட மாட்டார், காலையில் அடித்தா மாலையெல்லாம் கலெக்டர். சிலர்களுக்கு ஒரு சிம் இல்லை, பல சிம் இருக்கு. ஒரு சிம்முக்கு வார கோலையை ஆன்சர் பண்ணிக்கலாம், நிறைய பேர் கஷ்டப்படுவார். அப்படி இருக்கும்போது மூணு நாலு சிம் கனிமான என்ற அளவு இந்த உலக சேவைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். ஆகரத்துக்குரிய அமல்கள் அதிகமாக செய்யுங்க. எனவே இதையும் தவிர்த்து கொள்ளுங்க. சில வேலை அது ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். சில வேலை அடிக்கக்கூடிய ஹோன் எங்களுக்கு கேட்காம இருக்கும். சில வேலை எங்களை சிந்தனை அந்த போகக்கூடிய கேட்கக்கூடிய விஷயத்துல ஆழ்த்தலாம். உதாரணமாக சுவருக்கத்துடைய இன்பம் சம்பந்தமாக ஒரு பயான் கோவில் வைத்துக் கொள்வோம். சில வேலை சுவருக்க இன்பத்திலே அந்த சாரதி மூழ்கிவிடக்கூடும். மூழ்கினால் இந்த வாகனத்துடைய நிலைமையினாகும். அது நரகத்துறை அதாவது சம்பந்தமாக போகிறது வைத்துக் கொள்வோம். அல்லது ஒரு அழகான குராத்து போகுது வைத்துக் கொள்வோம். அவர் அதிலே மூழ்கிவிட்டால் அவருடைய நிலைமை என்னவாக இருக்கும்? பின்னால் இருக்கின்ற பிரயாணிகளுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? எனவே கண்ணியமானவர்களே, இதை முடியுமான அளவு தவிர்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நான் சொன்ன விஷயங்கள் ஒரு சாரதி கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது எங்களுடைய பயணங்களை நன்மைகள் நிறைந்த பயணங்களாக அமைத்துக் கொள்வது எப்படி என்ற விஷயம் சுருக்கமாக ஞாபகப்படுத்துகின்றேன். நேரம் தேகமாக சென்றுவிட்டது. முதலாவது விஷயம், நாங்கள் பிரயாணம் போறதுக்கு முன்னால சாலைகான தோழமையை படுத்திக்கிட்டோம். நாங்கள் பயணம் போறதுக்கு முன்னால யாரோட பயணம் போறோம் என்பதை தெரிவிச்சோம். நல்லவர்களா இருந்தா பயணம் போறது, இல்லாச்சு அந்த பிரயாணத்தை கேன்சல் பண்றது. அல்லாஹ்வுக்கு அவனை கேன்சல் பண்ணுங்க. பாவம் செய்யறதுக்கு அவனை பயணம் போகாதீங்க. இந்த பயணத்துல பாட்டு கேட்பாங்களா, மியூசிக் கேட்பாங்களா, ஆண்கள் பெண்கள் கலக்கிறாங்களா, அந்த பயணம் வானோம். நான் மார்க்கத்தை விட்டு கொடுக்க தயார் இல்லை. எனக்கு மார்க்கம் பெருசி. ஒரு நாள் பயணத்தில் என்னுடைய மார்க்கத்தை இழக்க நான் தயார் இல்லை. உங்களுடைய பிள்ளைகளை எப்படி அனுப்பாதீங்க? ஸ்கூல் டிப் போவாங்க சில சேர்மாரோட. விதிவிலக்காக எல்லா ஆசிரியமாரையும் சொல்ல இல்ல. கண்ணியமானவர்களே, அபாயா ஒடுத்துக்கொண்டு மாஸ்டர் அல்லா இஸ்டிக்கோடு வாகனத்துல என்ன அனாச்சா? அல்லா பாதுகாக்கிறோம் கண்ணியமானவர்கள். எங்களுடைய குழந்தைகளை, எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனோடு வளர்க்கப்பட வேண்டிய குழந்தைகள் மியூசிக்கோடு வளர்க்கப்படுகிறார்கள். ஆசிரியர்கள் உள்ளத்திலே வைத்து தன்னுடைய பொறுப்புகளை தன்னுடைய கவனத்துக்கு அறிந்தல். தனக்கு பின்னால் நிறைய பிள்ளைகளை எல்லாம் அமானிதமாக தந்திருக்கிறான். இந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே எதை நாங்கள் விதைக்கிறோம்? ஒவ்வொரு நிர்வாகிகளும் உள்ளத்திலே கவனமாக எடுங்கள். எங்களுக்கு ஜமாத்தாரை அல்லாஹ் அமானிதமாக தந்திருக்கிறான். இந்த ஜமாத்தாருக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை கவனத்தில் எடுங்கள். எனவே கண்ணியமானவர்களே, பிரயாணம் ஆரம்பிக்க முன்னால நாங்கள் யாரோட பிரயாணம் போறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து நல்ல மக்களை பிரயாணத்துக்கு தெரிவு செய்யுது. இந்த சிலவங்க டான்ஸ் போடக்கூடியவங்களை தெரிவு செய்வாங்க, சிலவங்க பிரயாணத்துல பாட்டு படிக்கக்கூடியவங்களை பயணத்தை எடுத்துக் கொள்வாங்க. அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான், சந்தோஷமா. கண்ணியமானவர்கள், இதில் சந்தோஷம், இந்த உலகத்துல சந்தோஷம் என்பது கிடையாது. இதெல்லாம் அற்ப இன்பம், இது சந்தோஷம் இல்லை, இது உலகம், அமல் செய்யக்கூடிய உலகம். எனவே கண்ணியமானவர்களே, முதலாவது நல்ல ஒரு தோழமை எடுத்துக்கொண்டு பயணத்தை ஆரம்பிக்கிறது. அடுத்து நான் ஆரம்பத்தில் சொன்ன ரெண்டு ரக்கா சுன்னத் சொல்லிக் கொள்றது. அடுத்தது சதக்கா கொடுத்துக் கொள்றது. சதக்கா இருக்குது எங்களுக்கு பயணத்துல கெட்ட மரணம் வராம எங்களை பாதுகாக்கும். இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தும் கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கூட்டங்களுக்கு அஜாபுகள் இறக்கப்பட்ட இடங்களை கண்டால் அந்த இடத்திலே வேகமாக செல்வார்கள். சஹாபாக்களை பணிப்பாக இந்த இடத்திலே மக்களுக்கு வேதனைகள் இருக்கிறது. எனவே இந்த இடத்திலே அவசரமாக நீங்கள் சென்று விடுங்கள். அல்லாஹ்விடத்திலே அஜாபை விட்டு பாதுகாப்பு தேடிய நிலைமையிலே அவசரமாக சென்றுங்கள். அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிய நிலைமை அவசரமாக சென்றுன்னு சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, இன்றைய உலகத்திலே மக்கள் அப்படி சோதனைகள் உள்ளான இடங்களுக்கு சென்று பார்க்கிறார்கள். சுனாமி அளிக்கப்பட்ட இடங்களை மக்கள் சென்று பார்க்கிறார்கள். கரைய சொல்கிறது, இந்த இடத்திலே காலத்தை கழிக்காதீர்கள். இது ஒன்று அல்லாஹ்வுடைய சோதனையாக இருக்கலாம், அல்லது அல்லாஹ்வுடைய வேதனையாக இருக்கலாம். நவுது பில்லா, அல்லாஹ் வேதனை செய்தால் எங்களால் தாங்க முடியாது. அல்லாஹ்வுடைய சோதனை தான் எங்களுக்கு அவ்வப்போது ஏற்படுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது பிரயாணம் போகின்ற போது தக்குவாவை உள்ளத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். பிரயாணத்துக்குரிய பொருளை நாங்கள் எடுக்கிறத போல, பிரயாணத்துக்குரிய கட்டுச்சாதம் எடுக்கிறத போல, எங்களை உள்ளத்துல தக்குவா இல்லாட்டி அந்த பிரயாணம் நல்லதாக அமையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் வந்து கேட்கிற, யார சூழலாம் இனி உரைந்து அன் உத்தாசிரி, யார சூழலா நான் பிரயாணம் போக நாட்டை வச்சிருக்கிறேன், நான் என்ன செய்யணும் யார சூழலா, எனக்கு வசியத்து பண்ணுங்களே, எனக்கு பிரயாணத்துல போய் எப்படி நடக்கணும் சொல்லி சொல்லித்தாங்களே என்று ஒரு மனிதர் வந்து நபி காலத்திலே கேட்டபோது நபியர் சொன்னார்கள், கால அலைக்கவி தக்குவல்லா. நபியர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்தில் எடுத்துக்கொள்கிறார். அது பள்ளி உழுக்க மாத்திரம் தக்குவா இல்லை, பரவான அமல்களை நிறைவேற்றுகின்ற போது மாத்திரம் தப்புவா இருக்க வேண்டிய ஒரு விடயம் அல்ல. எல்லா நிலைமைகளும் தப்புவா இருக்க வேண்டும். ஒரு போன் பாதிக்கிறோமா, நாங்கள் அந்த போன் பாதிப்புகளுக்கும் தப்புவா இருக்க வேண்டும். தக்குவாவுடைய அமைப்பிலே உள்ள ஒருவர் தான் போனை எடுத்தால் நல்லதைக்கு அதை பயன்படுத்துவார். போன் இருக்குது கண்ணியமானவர்களே, இன்னும் இருக்குது, அதாவது லேப்டாப் இருக்குது, அது ஒன்றும் தெரியாத ஒரு குழந்தையை போன். அது சாதிக்கவர்களை பொறுத்து அது மாறும். நல்லவருடைய கையிலே சிக்கினால் நல்லதுக்கு பயன்படுத்தலாம், மோசமானவருடைய கைக்கு சிக்கினால் அது மோசமான செய்திக்கு பயன்படுத்தலாம். ஆனால் டிவி இருக்கிறதே அது நல்லது கெட்டதெல்லாம் போகும், ஷெட்யூல் பண்ணப்பட்டது. அதை நாங்கள் ஷெட்யூல் பண்ணுவதல்ல, அதிலே எல்லாம் போகும், நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் லேப்டாப் போன் போன்றவைகள் அது சாதிக்கவர்களை பொறுத்து அது மாறும். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் பிரயாணம் போகிறது முதலாவது தக்குவாவை உள்ளத்திலே ஆழமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தக்குவா இல்லாவிட்டால் எங்களுடைய பயணம் நல்லதாக அமையாது. அடுத்து ஐபாதத்துறை விஷயத்தில் எந்த குறையும் செய்யவிடக்கூடாது. ஒரு நாள் பிரயாணம் போறது சொல்வது எல்லாம் கலவா, நினைச்சதெல்லாம் அந்த பிரயாணத்தில் செய்யறது கண்ணியமாக இதை தவிர்த்து கொள்ளணும். அடுத்தது அலால் ஹராம் செய்து கொள்ளணும். பிரயாணம் போகின்ற போது சாப்பிடறதுக்கு இடம் இல்லை, கொஞ்சம் பொறுத்து ஒருவர் ரெண்டவர் சிந்தியாவது ஹலாலான உழைப்பு ஹலாலான சாப்பாடுகளை செஞ்சு சாப்பிடுங்க. தற்செயல் அவர் இடத்துக்கு நீங்க போய் ஒரு கவலை உணவு தான் அவங்களோட வாய்க்குல போகுதா அப்படி அவங்க சொன்னாங்க, 40 நாளுடைய இபாதத் கபூல் செய்யப்படும். அந்த 40 நாள்ல நாங்க கொடுத்த ஜக்காத் அமைஞ்சிருந்தோம். அந்த 40 நாளுக்க எங்களுக்கு ஒரு லைலத்துல் கதிர் வந்திருந்தோம், அல்லது அந்த 40 நாளுக்க அரஃபா வந்திருந்தோம். எங்களுடைய அமலுடைய ஆலாத் நிலைமை என்ன? எனவே கண்ணியமானவர்களே, அலால் ஹராம கட்டாயம் பேடிக்கொள்றது. சாப்பாட்டுல மாத்திரமல்ல, கேட்கிற விஷயத்திலையும் தான், பார்க்கிற விஷயத்திலையும் தான், நடைமுறை விஷயத்திலையும் தான். இதையும் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து பிரயாணங்கள் அதிகமாக விக்ருகளால் நிறைந்திருக்க வேண்டிய பயணங்கள், எனவே கயாமத்துடைய நாள் இந்த பூமி எங்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும். அடுத்து பிரயாணம் போகின்ற போதும் பொது இடங்களை அசுத்தப்படுத்தக்கூடாது, பொது இடங்களை அசுத்தப்படுத்தக்கூடாது. கடற்கரை, பொது பூங்காக்கள், பஸ் தரிப்பிடங்கள், மக்கள் நடமாடக்கூடிய இடங்கள், மக்கள் ஓய்வெடுக்கக்கூடிய இடங்கள், நிலம் தரக்கூடிய இடங்கள், இந்த இடங்களை நாங்கள் சேதப்படுத்தக்கூடாது. சிறுநீர் கழிப்பது கூடாது அந்த இடங்கள்ல, பொது இடங்கள்ல. அதே போல் நாங்கள் போன அழுக்கான அந்த பொருட்களை வீசுவதும் கூடாது. இது முற்று முழுதாக தவிர்க்க வேண்டிய ஒன்று. இப்படியான விஷயங்களை நாங்கள் மற்ற மக்களுக்கு முன்னுதாரணம் இருக்கணும். இன்றைக்கு நாங்கள் சமூகத்தில் பார்க்கப்படுறது தனி நபராக அல்ல, ஒரு உம்மத்தாக நாங்கள் பார்க்கப்படுகிறோம். எங்களை ஒரு சமூகமாக பார்க்கிறார்கள். நாங்கள் ஒரு கடை செய்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அப்துல்லா ஒரு கடையை செய்கிறார், முகமது ஒரு கடையை செய்கிறார். ஆனால் அந்த முகமதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு அந்நியவர். இந்த முகமது ஒரு செக்கை ரிட்டர்ன் பண்ணுகிறார், முகமது ஒரு பொய்யை சொல்கிறார் என்றால் கண்ணியமானவர்களே, முகமது பொய் சொல்லிவிட்டார் என்று மக்கள் சொல்ல மாட்டார்கள். அந்த அந்நியர்கள் சொல்ல மாட்டார்கள், இந்த முஸ்லீம்கள் எல்லோரும் அப்படித்தான், இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இப்படியேதான் நடப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் முழு உம்மத்தையும் சேர்த்தேற்றுவார்கள். எனவே நாங்கள் தனி நபராக இன்று பார்க்கப்படவில்லை, முழு உம்மத்தாக பார்க்கப்படுகிறோம். அல்லாஹ் இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லுகின்ற போது உம்மத்தாகத்தான் பேசியிருக்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஒரு உம்மத்தாகத்தான் பேசியிருக்கிறார். எனவே நாங்களும் ஒரு உம்மத்தாக, ஒரு சமூகமாக பார்க்கப்படுகிறோம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் பயணம் போகின்ற ஒரு தனி நபராக இருந்தாலும் நாங்கள் ஒரு இஸ்லாத்தின் தூதுவராக, ஒரு மார்க்கத்தின் தூதுவராக செல்ல வேண்டும். எங்களை பார்த்து அந்நியவராக இருக்கட்டும், ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும், ஒரு விடயத்தை படித்துக் கொள்ள வேண்டும். தண்ணீர் குடிக்கிறோம், நாங்கள் இருந்து கொண்டோம், தண்ணீரை பார்த்து பிஸ்மி சொல்லி மிடறு மிடராக குடிக்க வேண்டும். இதை பார்க்கின்ற பக்கத்திலே உள்ளவருக்கு நாங்கள் உண்மையிலே ஒரு இஸ்லாமிய பிரதிநிதி அவருடைய கண்ணிலே கொடுக்கின்ற போது அவர் இஸ்லாத்துக்கு ஒரு சாதகமானது. நாங்கள் நின்று கொண்டு குடித்தால் அவர் அந்த தனி நபரை மாத்திரம் சொல்ல மாட்டார், முஸ்லீம்கள் இப்படித்தான் என்று சொல்லுவார். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் உம்மத்தாக பார்க்கப்படுகிறோம். இந்த அடிப்படையிலே இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது ஒரு விஷயத்தை இறுதியாக ஞாபகப்படுத்திட்டு ஹொத்துபாவை நிறைவு கொண்டு வருகிறேன். பிரயாணம் முடித்துவிட்டால் யாரும் மேலதிகமாக எங்கேயும் போய் தங்கிவிடாது. மூணு நாள் பிரயாணம் அல்லது நாலு நாள் பிரயாணம் முடித்து விட்டீர்களா, அங்கு இங்கு தங்க வேண்டாம், நேரடியாக வீட்டுக்கு சென்று விடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் பிரயாணத்தை மேற்கொள்ள அந்த பிரயாணம் இருக்கிறதே, அஸ்ஸஃபரு கித்அத்தும் மினல் அஸாப், பிரயாணம் இருக்கிறதே வேதனையில் ஒரு பகுதி என்று சொன்னார். பயணம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் நினைத்தவாறு சாப்பிட முடியாது, நினைத்தவாறு தூங்க முடியாது, நினைத்த நேரமெல்லாம் அவரால் ஓய்வெடுக்க முடியாது. பிரயாணம் என்பது அவருடைய வளமையை தடுக்கின்ற ஒரு நிலைமை பயணம். எனவே சொல்லலாம் சொன்னார்கள், நீங்கள் பயணத்தை முடித்து விட்டீர்களா, அவசரமாக வீட்டுக்கு திரும்பி விடுங்கள். அப்படி திரும்பாமல் நீங்கள் அங்கே தங்கி இருப்பீர்களாக இருந்தால் சில வேளை உங்களுக்கும் சில ஆபத்துகள் நேரிடலாம். அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளாக இருக்கட்டும் அல்லது பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு சில வேளை சில வித்தியாசமான நிகழ்வுகள், சில வேலைகள் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலைமைக்கு ஆளாகினால் நீங்கள் இரண்டு பக்கத்தாலும் உங்கள் சார்பாகவும் அல்லது உங்களுடைய மனைவி உங்களுடைய குடும்ப சார்பாகவும் பல வகையிலே நீங்கள் பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டும். எனவே பிரயாணத்தை முடித்துவிட்டால் அவசரமாக வீட்டுக்கு சென்று விட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு துவாவை கேட்டுக்கொண்டார்கள். பிரயாணம் போகின்ற போது பிரயாணத்தில் எங்கேயாவது சென்று நாங்கள் இறங்கினால் துவாவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய கலிமாத்தில்லாஹி தாமாத்தினி மின் ஷர்ரிமா கலக், இப்படி ஒரு துவாவை ஓதினா சொல்லல்லாஹு சொன்னார்கள், இந்த உலகத்தால எதெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்ய முடியுமோ அந்த எந்த உண்டாலும் எந்த அநியாயமும் நடக்காது. எவ்வளவு பெரிய துவா, எதேதால ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்ய முடியுமோ அந்த எந்த ஒன்றாலையும் அநியாயம் செய்யாமல் அல்லாஹ் அந்த அடியானை பாதுகாப்பாயாக, என்னை பாதுகாப்பாயாக என்று அந்த துவா இருக்கிறதே பெருமதியான துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கற்றுக்கொண்டார், ஒரு கூட்டத்தை கண்டு பயந்தால் ஓதக்கூடிய துவா. இப்படியெல்லாம் இஸ்லாத்தில் தெளிவான வழிகாட்டு இருக்கிறது. அடுத்து பயணங்கள் செல்கின்ற போது நாங்கள் நிச்சயமாக பொறுப்பு தாய்கிறது கட்டாயமாக சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். சில பயணங்கள் எங்களுக்கு முடிவு கிடைக்கிறது, அப்படி முடிவு கிடைத்து விட்டால், அப்படி எங்களுடைய பயணம் கடைசி பயணமாக அமைந்து விட்டால், எங்களுடைய ஜனாசா எங்களுடைய உறவினத்தில் போய் சேர வேண்டியதற்காக வேண்டிய பயணங்களை நல்லவர்களுக்கு சொல்லி அவருடைய துவாவோடு செல்லுங்கள். பிள்ளைகளாக இருந்தால் வாப்பா உமாட்ட சொல்லிட்டு போங்க. சில வேலை உங்களுடைய பெட்டி லோவாகி போன் ஆஃப் ஆகலாம், வாப்பா ஏதோ போன் வேலை செய்யாட்டி, இந்த நண்பனோட தான் மூணு நாள் நான் இருப்பேன், இந்த போன் மேலேயாச்சும் இந்த நம்பருக்கு அடிங்கண்டு இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க, அந்த நம்பரை நாங்க கொடுத்துட்டு போகணும். கண்ணியமானவர்களே, இது சரியா சொல்லித்தர வேலை. இன்னைக்கு சில பிள்ளைகள் ஒரு பகுதிக்கு போறது பிரயாணம் போறாங்க, ஆனா அவங்க எங்கேயோ 200-300 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிறாங்க. கேட்டா போய் கண்ணியமானவர்கள், இப்படி பிரயாணத்தை நாங்க போனோம் என்றா அந்த பிரயாணத்துல எங்களுக்கு முடிவு கிடைத்து விட்டா நவுதுபில்லா எங்களுடைய இறுதி முடிவு எப்படியா இருக்கும்? தாய் சாப்பிட பதுவாவோடு நாங்கள் புரிஞ்சிருக்கிறோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுடைய பயணங்களை நன்மைகள் நிறைந்த பயணங்களாக ஆக்கி தருவானாக. யா அல்லாஹ், சரிய சொல்லுகின்ற பிரயாணமாக எங்களுடைய பயணங்கள் நன்மைகள் நிறைந்த பிரயாணங்களாக, தஸ்பீஹ்கள் நிறைந்த பிரயாணங்களாக, இஸ்திக்ஃபார் நிறைந்த பிரயாணங்களாக, அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துகின்ற தக்பீர் சொல்லுகின்ற பிரயாணங்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த பூமி கியாமத்துடைய நாளிலே நன்மைகளை அள்ளி அள்ளி அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய பயணமாக எங்களுடைய பயணங்களை ஆக்கிவிடாதே.